உலகம்
சங்க இலக்கியத்தை பற்றி நாம் அறிந்ததும் நாம் அறியாததும் தான் நான் பேச போறேன். இது எதுக்காக இந்த சங்க இலக்கியத்தை பற்றி அறிந்ததும் அறியாததும் பேசணும் சொன்னா, சங்க இலக்கியம் ஒண்ணு இருந்ததுங்கிறதே அந்தந்த காலகட்டத்தில் வந்து தமிழனுடைய கூட்டு பிரஜையில் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அதுக்குள்ள இருந்திருக்கு. அது யாருக்கு தெரிந்ததா இருக்குன்னா உரையாசிரியர்கள், இல்லாட்டா எல்லா உரையாசிரியர்களும் சங்க இலக்கியத்திலிருந்து சில மேற்கோள்கள் காட்டுறதுனால அது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா அது வந்து ஒரு வெகுஜன ஒரு பொதுமக்களுடைய கூட்டுணர்வுக்குள் இருந்ததா, இது ஒரு விடா. அதே நேரத்துல வந்து இது கிட்டத்தட்ட வந்து திடீர்னு தோண்டி எடுக்கப்பட்டதும் இல்ல. இப்ப சிந்து வெளியை தோண்டி எடுத்தது மாதிரி சங்க இலக்கியம் திடீர்னு தோண்டி எடுக்க முடியாது. சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலத்துல இருந்து அச்சடிக்கப்பட்ட காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1800 இடைவெளி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க, 1900 இடைவெளி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த 2000 வந்து யாராவது 150 ஒரு தடவை அந்த சங்க இலக்கியத்தை வந்து பனை ஓலை இலை ஓலைச்சுவடியில் வந்து திருப்பி திருப்பி படி எடுத்திருந்தாதான் அந்த சங்க இலக்கியம் நமது கைக்கு வந்து அச்சுக்கு போயிருக்கும். ஆக எத்தனையோ தலைமுறைகள் யாரும் எதற்கென்று தெரியாமல் எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் இந்த இலக்கியத்தை பாராட்டி இதை நம் கையில கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இது திருக்குறளும் அப்படிதான். திருக்குறளை வந்து எந்த மன்னனும் கொண்டாடல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், திருக்குறளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய மன்னன் அப்படின்னு யாரும் சொல்லுங்க. திருக்குறள் தான் என்னுடைய நூல், என்னுடைய அறம், அதுதான் என்னுடைய சமயம் அப்படின்னு சொல்ல பெரிய ஆளுங்க யாரும் இல்ல. இப்ப சமீபத்தில் இது வந்து திருப்பி மீட்டெழுக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, சங்க இலக்கியம் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுங்கிறது பை ஆக்சிடென்ட் நம்ம கைக்கு வந்து சேராமல் போயிருந்தால் இப்படி இப்படி ஒரு கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. நான் ரெண்டு விதங்களை அடிக்கடி இப்படி யோசிக்கிறேன். சிந்துவெளி பண்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது உலகத்துக்கு சார் ஜான் மார்சல், ஆர் டி பானர்ஜி இவங்க எல்லாம், எம் எஸ் வாட்ஸ் இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, ஜான் மார்சல் வந்து 1924 செப்டம்பர் 20 உலகத்திற்கு அறிவிச்சிருக்காட்டுனா என்ன ஆயிருக்கும். அதுக்கு முன்னால எழுதப்பட்ட வரலாற்று நூல்களை எடுத்து பாருங்க. இதை பத்தி அதை பத்தி கண்டுபிடிக்காதனால அதை பத்தி எந்த குறிப்பு இருக்காது. பொதுவா அதனால வந்து பொதுவா வந்து இந்திய வரலாறு அல்லது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றிய புரிதல் ஒரு இலக்கிய மரபிலிருந்து ஒரு தொன்மை மரபிலிருந்து வேற ஒரு மரபில்தான் தோன்றுமே தவிர 4500 முன்னால் மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான செங்கல் கலைகளை பயன்படுத்தி, ஒரே மாதிரியான செங்கலை பயன்படுத்தி வீடுகளை கட்டி, சாலைகளை அமைத்து, குப்பை தொட்டிகளை வைத்து, வடிகால்களை அமைத்து, நீச்சல் குளம் அமைத்து, இப்படிப்பட்ட ஒரு வசதியோடு கழிப்பறைகளை அமைத்து 4500 முன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் மனிதர்கள் மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கறதே நமக்கு தெரியாம போயிருக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியம் நம்ம கைக்கு கிடைக்காம போயிருந்தா இந்த சங்க இலக்கியத்தில் நம் முன்னால் கண்விரிகிற இந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பண்பாடு, அந்த பண்பாடு நமக்கு தெரியாமையே போயிருக்கும். இப்ப இன்னைக்கு என்ன இப்படி தெரியுது, இந்த சங்க இலக்கியம் வந்து வெறும் கற்பனையா அல்லது ஒரு கவிதையா அல்லது சும்மா கட்டுக்கதையா அப்படிங்கிற காரணங்கள்லாம் மாறி இன்னைக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்வுகள் சங்க இலக்கியம் ஒரு உண்மையான காலம், சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பூமிக்கடியில் புதைந்திருக்கின்றன, அதே மாதிரி சிந்து வெளியை பற்றி சொல்லப்பட்ட விஷயமும் பூமிக்கு வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்திருக்கும். ஆனா அது எழுதப்பட்டது எது எழுதப்பட்டதுன்னு தெரியல, நம்மளால படிக்க முடியல. ஆக சிந்து வெளிங்கிறது ஒண்ணு தரையில பூமி இருந்தது நமக்கு தெரியாது, வெளியில இருந்த இலக்கியத்துல அதை கரெக்டா நேரடியான குறிப்பு இல்ல. ஆனா சங்க இலக்கியமே நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்ப இந்த சங்க இலக்கியத்தில் நம்ம தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாது நிறைய. இதுல என்னை பொறுத்தவரையில ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பயணம் எப்படின்னு சொன்னா, நான் தமிழ்நாட்டை விட்டு 1984 இந்திய ஆட்சி பணிக்கு வந்து தமிழ்நாட்டை விட்டு நான் வெளியேறி செல்லும் போது, இந்த தமிழ்நாட்டு எல்லையை விட்டு நான் இனிமேல் எப்பயாவது வந்து போய்த்தான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை வேறொரு இடத்தில் தான் இருக்க போகுதுங்கும் போது என் கையில எதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தோணப்ப நான் என்னிடம் எடுத்து சென்றது 2 புத்தகங்கள். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்ட சங்க இலக்கியம் 1, 2 அப்படின்னு 2 புத்தகம் இருக்கும், உரை இருக்காது, வெறும் மூலம் மட்டும். இந்த 2 புத்தகத்தை மட்டும் நான் என் கையில எடுத்துட்டு போனேன், ஏன்னா நான் பார்க்க போற வேலைக்கும் அந்த புத்தகத்துக்கும் தொடர்பு இல்லை, ஆனா அந்த புத்தகத்தை படிச்சதுனாலதான் வேலைக்கே வந்தேன். பட் இது இருந்தாலும் வந்து நம்ம ஏதோ ஒன்னு விட்டுட்டு போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்ல, அப்படி ஒரு உணர்வு எனக்கு வந்து ஏதோ என்னை என்னுடைய வேர்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது என் கையில விட்டுட்டு போக முடியாதுன்னு எடுத்துட்டு போனது ஒரு குறியீடு மாதிரி, ஒரு சிம்பாலிக்கா நான் கையில கொண்டு போனது அந்த சங்க இலக்கிய புத்தகம். அது இன்னும் என்ட இருக்கு, ஆனா இப்ப புத்தகங்கள்லாம் தேவைப்படுறதில்ல, நீங்க இணையத்திலே போய் பாத்துறீங்க அல்லது போன் மூலமாவே படிச்சுக்கிறனால அதை பயன்படுத்தாட்டினா கூட அந்த புத்தகம் என்னிடமே இருக்கிறது. அந்த சங்க இலக்கியம் வந்தான் நான் இதை எதுக்காக இந்த தலைப்பை நான் எடுத்தனா, அதுக்கு பின்னால எவ்வளவோ இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு, எத்தனையோ இலக்கியங்கள் இடைக்காலத்தில் எழுதப்பட்டிருக்கு, பக்தி இலக்கியங்கள் வந்திருக்கு, இதிகாசங்கள் எழுதப்பட்டிருக்கன, சிற்றிலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கன, நவீன இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கன, புதுக்கவிதைகள் எழுதப்பட்டிருக்கன, இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படுகின்றன. ஆனால் இதுல எதை வந்து எனக்கெல்லாம், நான் நிறைய மாடர்ன் லிட்ரேச்சர்லாம் நிறைய படிக்கிறது இல்லை, படிச்சதா நான் கிளைம் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் வந்து சிந்துவெளி சங்க இலக்கியம் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவிடுறதுனால நான் மற்றதை படிப்பதற்கு கூட நேரம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியா சொல்கிறேன், தமிழை பொறுத்தவரையில் அவர்களுடைய அடையாள மீட்பில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் அவரிடம் சொல்வேன், சங்க இலக்கியத்தையும் திருக்குறளை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அங்கதான் தொடக்கமே இருக்கு, அங்கதான் வந்து நம் இந்த மீட்டெடுப்புக்கான நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்கிறன, அதனாலதான் சங்க இலக்கியம் என்ன சொல்லுது அதுல நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியாது என்னன்னு பேசலாம்னு நான் முடிவு பண்ணேன். இப்ப சங்க இலக்கியத்துக்குள்ள போறதுக்கு முன்னால வந்து நம்ம வந்து தொல்காப்பியம் தான், தொல்காப்பியம் வந்து முதல் இலக்கண நூல், அதுக்கு முன்னால் வந்து இலக்கண நூல் இருந்தது, அகத்தியம் இருந்ததும்பாங்க, ஐந்திரம் நூல் இருந்ததும்பாங்க, நமக்கு இதெல்லாம் கையில கிடைக்கல, இப்படி நூல் இருந்ததா சொல்றாங்களே தவிர நம்ம கையில கிடைக்கல. அப்ப இதுவரைக்கும் கிடைச்சிருக்க நூல்ல வந்து தொன்மையான நூல் தொல்காப்பியம், ஆனால் ஒரு இலக்கணம் வந்து ஒரு பெரிய இலக்கிய மரபு இல்லாம இலக்கணம் எழுத முடியாது, நீங்க சாலையே இல்லாம சாலை விதி போட முடியாதுல்ல, சாலை விதி எல்லாம் ஏற்படுத்தணும்னு சொன்னா நீங்க சாலை வேணும், போக்குவரத்து விதிகள் ஏற்படுத்துறதா போக்குவரத்து வேணும், போக்குவரத்தே இல்லாம வாகனமே இல்லாம போக்குவரத்து விதி என்ன ஏற்படுத்த போறீங்க. ஆக இலக்கண மரபுங்கிறது இந்த இலக்கிய மரபு இல்லாம இலக்கண மரபு வர முடியாது, இலக்கண இலக்கியத்துலதான் இலக்கணம் வருது, பேச்சு வழக்கு, நாடக வழக்கு, உலகியல் வழக்கு, இலக்கிய வழக்கு, இதெல்லாம் சேர்ந்து அதனுடைய பேஸ் பண்ணி தான் மொழியியல், அதான் கிட்டத்தட்ட ஒரு சயின்டிபிக் நூல் மாதிரி தொல்காப்பியம். அந்த ஒளிப்பிறப்பியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ்ல அந்த தி பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேட்டர்ஸ் ஒளிப்பான்கள் ஒளிப்பிடங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பியல் சொல்லுவாங்களே, தி ஃபோனெடிக்ஸ் அண்ட் மார்ஃபாலஜி, ஃபோனாலஜி அண்ட் சின்டாக்ஸ் நடையியல், இதுல இந்த சொல்ற மாடர்ன் டே ஈவன் அந்த மாடர்ன் கிராமர்ல இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையான ஒரு சயின்டிபிக் ஒர்க்கா தொல்காப்பியம் இருக்கு. இந்த தொல்காப்பியத்துல வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, தனக்கு முன்னால் வந்த நிறைய நூல்களை வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு, சொல்லும் போதே இப்படின்னு எண்மனார் புலவர் என்று புலவர்கள் கூறுவார்கள் என்று அறிந்து சினோரே, நோன் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன் அவேர் ஆஃப் திங்ஸ் தே சே திஸ், அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், தெரிந்து சினோரே தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு 1610 நூற்பாக்கள் அந்த சூத்திரங்களில், தொல்காப்பிய சூத்திரங்கள் நூற்பாக்கள்ல 343 சூத்திரங்களில் நூற்பாக்களில் அவர் முந்தைய படைப்புகளை சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பெர்சன்டேஜ், ஒரு 35% இருக்காது, அரௌண்ட் 25-30% வந்து விழுக்காடுகள் வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறவரு, அது நம்மளுடைய முதல் புத்தகம், நம்ம கையில கிடைச்சிருக்கூடிய முதல் நூல், அந்த முதல் நூல்ல வந்து கிட்டத்தட்ட 25 விழுக்காடு நெருக்கி இந்த மாதிரி வந்து பழைய ஒர்க்கை வந்து அவரு சுட்டி காட்டுறாருன்னா அந்த ஒர்க்கெல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும், ஆனா நம்ம கையில கிடைக்காத நம்ம பேச முடியாது. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பாணினியினுடைய இலக்கியம் இலக்கணம் மாதிரி, மற்ற இலக்கணம் மாதிரி இந்த இலக்கணத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இது வந்து எழுத்து சொல் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் சொல்லிட்டு வாழ்க்கைக்கு பொருளுக்கு ஒரு பொருளதிகாரம்ங்கிற பெயர்ல வாழ்க்கையை பேசுது, அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, ஐந்தினை, குறிஞ்சி முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இந்த அகம் புற மரபுகள், திணை மரபுகள், இது கம்ப்ளீட்லி டோபோசென்ட்ரிக், ஒரு நிலம் சார்ந்த, அதாவது முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு ஒண்ணு, உரிப்பொருள்ங்கிறது தீமேட்டிக், கருப்பொருள்ங்கிறது அந்த பர்டிகுலர் லேண்ட்ல இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மரம், விலங்குகள், பறவைகள், அங்கு வாசிக்கப்படுகிற இசைக்கருவி, யாழ், அங்கு வணங்கப்படுகிற கடவுள், அங்கு சாப்பிடப்படுகிற உணர்வு, இப்படின்னு கருப்பொருள். முதல் பொருளா இருக்கிறது நிலமும் பொழுதும். ஒரு ஒரு பிளேஸ், ஒரு இடம், ஸ்பேஸ், அங்க என்ன பொழுது, அது என்ன வந்து கார்காலமா அல்லது வின்டரா அல்லது சம்மரா கோடை காலமா அல்லது அது மாலையா காலையா நள்ளிரவா பெரும்பொழுது சிறுபொழுது. ஆக இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்பேஸ் அண்ட் டைம். இந்த டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல தான் வந்து வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. வாழ்க்கையினுடைய உணர்வுகள், வாழ்க்கையினுடைய சூழல்களை தீர்மானிக்கிறது போத் டைம் அண்ட் ஸ்பேஸ். இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை சார்ந்த மோஸ்ட் பிராக்மேட்டிக் லிட்டரரி கன்வென்ஷன் இந்திய பரப்பில், உலக பரப்பில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்கிறார். வேறு எங்குமே கிடையாது. இந்த மாதிரி மலை மலை சார்ந்த இடம், அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும். அப்ப மலை மலை சார்ந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அங்கதான், அப்ப அங்க காதல் இருக்கும், அது இருக்கும். அதுக்காக மற்ற இடத்துல இருக்க காதலிக்க மாட்டான்ங்கிறது கிடையாது. அப்ப முல்லை இல்லம்னா அதுக்கு ஒரு பண்பு, நெய்தல் இல்லம்னா அதுக்கு ஒரு பண்பு, பாலைனா ஒரு பண்பு. தி ஸ்பேஸ் அண்ட் டைம் இன்டராக்ஷன், அந்த இன்டர்ஃபேஸ வந்து அவர் கொண்டு வருகிறார். அது வந்து தி ஸ்பேஸ் டைம் அப்ரோச் டு மேட்டர், பொருளுக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இது நம்ம கண்டுபிடிக்க விஷயம், மனசை வச்சுக்கிற வேண்டியது வந்து தி சங்க இலக்கிய மார்க்கெட் சொல்கா தொல்காப்பியம், இட் இஸ் நாட் டாக் அபவுட் த கிரியேட்டர் காட். திடீர்னு வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு நாள் காலையில எழுந்து இந்த உலகத்தை வந்து இதுல வர்ற மாதிரி மாயாஜாலத்துல இருந்து மந்திரஜாலத்துல இருந்து வந்து பூமி வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும்னு அப்படி வந்து கையாட்டி படைக்க வைக்கல. இங்க வந்து கடவுளே வந்து ஒரு நிலத்துக்கு உரியவனா, ஒரு நிலத்துல மனுஷன் இருக்கான், ஒரு நிலத்துல ஒரு பறவை இருக்கு, இந்த மாதிரி பறவை இருக்கு, இங்க இந்த நிலத்துல இந்த மாதிரி மரங்கள் இருக்கு, இந்த மாதிரி பூ இருக்கு, இந்த மாதிரி உணவு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அங்க இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்காரு. அப்ப வந்து God is the part of a landscape. அந்த கடவுளே இந்த 14 கருப்பொருள் ஒருத்தான் கருப்பு கடவுளே. மலை நிலம்னா அங்க சேயோன், சேயோனா முருகன், நம்ம மாயோன், இந்த மாதிரியான கடவுள்களே வந்து நிலத்தினுடைய ஒரு கருப்பொருள் தான். இஸ் அ பார்ட் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப். அதான உண்மை. பாலைவனத்து கடவுளும் கடவுள் கடற்கரை கடவுளும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அது வேற. ஏன் பெரிய நகரங்களில் மட்டும் பெரிய கோயில்கள் இருக்கு, அங்கதான் ஆள் நிறைய போவாங்க, பாலைவனங்களில் கோயில்கள் இல்லை. ஆக இந்த வகையான ஒரு கருத்தோட்டத்தை தொல்காப்பியம் தோற்றுவிக்கிறது. அது அவரா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க முடியாது, அது தமிழருடைய வாழ்வியல் மரபா இருக்கு. இப்ப தொல்காப்பியம் சங்க இலக்கியம் வந்து 26,380 வரிகள், 18 நூல்கள், 10 பாட்டு, 8 தொகை, 2,381 பாடல்கள், 473 புலவர்கள், அதுல 30 பெண் புலவர்கள். இப்ப கூட யோசிச்சு பாருங்க, 100 கவிஞர் இருந்தா அதுல வந்து எத்தனை சதவீதம் பெண் கவிஞர்கள் இருப்பாங்க, அந்த பெண் கவிஞர்கள் இருந்தாலும் எத்தனை பேர் பதிப்பிச்சிருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, அது எத்தனை பேர் பொது வழியில வந்து பேசி, இப்பதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கவிஞர்கள். இடையில ஆண்டாள் வந்து அவங்க ஒரு பக்தி இலக்கிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய படைப்பு புரட்சியை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னால இந்த ஆண்டாள் மரபுக்கு முன்னால் வந்து நமக்கு தமிழ் இலக்கிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரபு வந்து இந்த சங்க இலக்கியத்தினுடைய இத்தனை பெண் புலவர்கள். பெண் கல்வி பரவலா இல்லாம பெண் புலவர்கள் இருக்க முடியுமா? அதுல எப்படிப்பட்ட பெண்கள், நச்சல்லையார், அவ்வையார், அவங்களுடைய தன்னம்பிக்கை எப்படிப்பட்டது, அவர்கள் மன்னர்களை அணுகுமுறை எப்படிப்பட்டதா இருந்தது. ஒரு புலவை, ஒரு பெண் கவிஞர் இருக்காரு, வெண்ணி குயத்தியார். குயவன் அப்படின்னா பானை செய்பவன், அவனை வந்து களம் செய் கோவே என்று சங்க இலக்கியம் மட்டும்தான் அவனை அப்படி வாழ்த்தியது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் படித்திருந்து கவிதையும் எழுதுகிறாள் வெண்ணி குயத்தியார். அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து நீங்க பின்னால வந்து நாயன்மார் மரபுல வரும்போது திருநீலகண்ட குயவனாருக்கும் அடியேன், தில்லைவாள் அந்தனா இருக்கும் சொல்லும் போது அடுத்து வரும்போதே திருநீலகண்ட குயவனாருக்கும் அடியேன்னா திருநீலகண்டர் வந்து அவர் வருவார். அதற்கெல்லாம் முன்னால வந்து வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் கவிதையை எழுத முடியும் என்று சொன்னால் அது கல்வி பரவலாக்கம். அதுதான் சங்க இலக்கியத்தினுடைய முதல் இம்பார்ட்டன்ட் திங். அதை வந்து நீங்க போறபோக்குல நல்லா இருக்கு, கவிதை அழகா இருக்கு, அப்படி யாதமுறை அவர்கள் என்ன கோட் போட்டு மேற்கோள் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதுல இருந்து டெடியூஸ் பண்ற, இன்ஃபர் பண்ணக்கூடிய, நம் உள்வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் சங்க இலக்கியத்தில் பொது அறிவு இருந்தது, அதைவிட முக்கியமாக அறிவு பொதுவாகவும் இருந்தது. பொது அறிவு வேற, அறிவு பொதுவா இருக்கிறது வேற. பொது அறிவுனா ஜெனரல் நாலேஜ், ஆனா அறிவு பொதுவா இருக்கணும். அறிவு பொதுவா இருக்கிறதா என்னவா இருக்கணும் கேட்டீங்கன்னா, அந்த அறிவு வந்து அக்சஸ் டு தி நாலேஜ், அக்சஸ் டு லேர்னிங், அக்சஸ் டு எஜுகேஷன், எஜுகேஷனுக்கான அக்சஸ் இருக்கணும். அக்சஸ் இல்லைன்னா எப்படி அறிவு பொதுவாகும்? அதுதான் சங்க இலக்கியம் சொல்லுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம எத்தனை பேர் கவனிச்சோம் தெரியல. அதை கவனிக்கிறதா நீங்க ரொம்ப நுணுக்கமா உள்வாங்கணும். ஒரு ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய பேரே ஆரிய படை கடந்து நெடுஞ்செழியன். அந்த மன்னன் என்ன சொல்றான்னா, அவருடைய கவிதை, அவரே ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த காலத்துல மன்னர்கள் நிறைய பேர் கவிதை எழுதியிருக்காங்க. அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னா, கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது, எப்படினாலும் கஷ்டப்பட்டாலும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கான், ஒருத்த அண்ணன் தம்பி இருக்கான். அதுல வந்து இருக்கிறவன் வந்து படிக்காதவன், மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருந்தாங்க இருந்தா வயசுல இவர் மூத்தவரா இருக்காரு, அதுக்காக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன். எவன் படிச்சிருக்கானோ அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி நீ வேறு வேறு வகையா அவன் இவன் இவன் அவன் என்று பிரித்து வைத்திருக்கிற இந்த நாலு வகையான பாகுபாட்டில் நீ கீழ்பால் என்று சொல்கிற ஒருவன் படித்திருப்பான் என்றால் மேல்பால் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் அவன் சொல்படி கேட்க வேண்டும். என்னுடைய அரசாங்கம் அறிவுடையோன் சொல்வதை கேட்டே நடக்கும், அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இதுக்கு பேர் தான் நாலேஜ் பேஸ்ட் கவர்னன்ஸ் பேரு, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. அறிவு சார்ந்த பொருளாதாரம், அறிவு சார்ந்த சமூகவியல், அறிவு சார்ந்த அரசியல் அண்ட் அறிவு சார்ந்த ஆட்சி. இது வந்து ஒரு இடத்துல சொல்றான்னா அதான் இன்க்ளூசிவ் லிட்ரஸி, இன்க்ளூசிவ் ஸ்காலர்ஷிப். இன்னைக்கு உலகம் எதை நோக்கி நடக்கிறது? யூனிவர்சல் எஜுகேஷன். அப்படி பேசணும். காமராஜர் வந்தாரு, அவர் கல்வியை பரவலாக்கம் பண்ணாரு, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு, சீருடை திட்டம் கொண்டு வந்தாரு. இப்ப நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது 16% பேர் தான் படிச்சிருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் போது 16% பேர் தான் படிச்சிருக்கான். ஆனா சங்க இலக்கியத்துல இப்ப கீழடியிலையும் அங்கேயும் தோன்றும் போது கையில கிடைக்கிற மண்பானையில எல்லாம் அதுல வந்து முதல் சிந்துவழி மாதிரியான குறுக்கீறல்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழ் புனாமி என்று சொல்லப்படுகிற தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல அவனுடைய பேர் எழுதியிருக்கு, ஆதன் சேந்தன் சாத்தன் அப்படின்னு. அதை யார் எழுதியிருக்க முடியும்? நீங்க அதனுடைய எழுத்தினுடைய வரலாற்றை பாத்தீங்கனாலே கீழப்பட்டதுதான் கீழல். இப்ப நீங்க பத்திர ஆபீஸ்ல பத்திரம் பதிய போறீங்க, எல்லாம் பத்திரம் எழுதிட்டு கீழே வந்து கையெழுத்து வாங்கலாம், கீழல் அப்படின்னு போட்டுருக்கோம். அது வந்து நீங்க வந்து ஒண்ணு கை நாட்டும் போடலாம், கையெழுத்தும் போடலாம். அந்த கையெழுத்துக்கு பேர் வந்து கீறல். ஏன்னா எழுத்தின் தோற்றமே கீறுதலில் இருந்தான்னு தோன்றது. எதுல கீறியிருப்பான்? மண்பானையில் கீறியிருக்கான். மண்பானையில் எவன் கீறியிருப்பான்? ஒன்னும் மண்பானை செஞ்சவன் கீறியிருப்பான், அல்லது மண்பானத்தை உரிமையானவன் கீறியிருப்பான். எப்படி பார்த்தாலும் அவன் சாதாரண மனிதன். அப்புறம் எழுதப்பட்டது எழுத்து, வெட்டப்பட்டது கல்வெட்டு, அதுக்கு பின்னாலும் அச்சு, அதுக்கு பின்னாலும் இன்னைக்கு இணையம். இப்ப மண்பானை கீறலில் இருந்து அதிகபட்சமான இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மண்பானை கீறல்களிலேயே அதிக எண்ணிக்கை உள்ள கீறல்கள் கிடைப்பது, சிந்துவெளி பொறிப்பை போன்ற கீறல்கள் கிடைப்பது தமிழ்நாட்டில் தான். இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டுகளில், இந்தியாவில் கிடைத்திருக்கூடிய அதிக கல்வெட்டுகளில் மொழி வாரியாக பார்த்தால் அதிகமான கல்வெட்டுகள் இருப்பது தமிழ் மொழியில் தான். முதல் அச்சுக்களை கண்டுபிடித்ததற்கு பின்னால் முதல் 300 ஆண்டுகளில் அச்சடிக்கப்பட்ட இந்திய மொழிகளில், அச்சில் ஏறிய ஐரோப்பாவிற்கு வெளியே அச்சில் ஏறிய முதல் இந்திய மொழி தமிழ்தான். அதற்கு பின்னால் இந்த முதல் 300 ஆண்டுகளில் அச்சடிக்கப்பட்ட இந்திய மொழி நூல்களிலே 40% நூல்கள் தமிழ் மொழி நூல்கள். இன்னைக்கு வந்து இணையத்தில் அது இன்னும் இளமையோடு இணையற்ற மொழியா இருக்கு. அதனால இணைய பல்கலைக்கழகத்தில் பேசுகிறோம், இளையக்கழகத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க தொடங்குது பாருங்க, கீழல்ல தொடங்கி இணையத்தில் வந்து இன்னைக்கு யூனிகோடுல வந்து தமிழ் பிராமியை கொண்டு வர்ற வரைக்கும், கீழல்ல இருந்து இணையம் வரைக்கும் தமிழ் தொடர்ந்து துடித்துக் கொண்டும் உயிர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மீட்டெடுப்பை இதை வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை தொடங்க வேண்டிய புள்ளி எது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு சங்க இலக்கியத்துக்கு முன்னால ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அதை பத்தி பேசுவோம். அது கிடைக்கலைங்கிறதுனால கிடைப்பதிலேயே தொன்மையான ஒரு விஷயம்தான் நமக்கான பல செய்திகளை தன்னுள் புதைந்து வைத்திருக்கிறது என்பதை சொல்றதான் இந்த உரையினுடைய நோக்கமே. ஏ கே ராமானுஜம் எழுதின நேற்று இரவுதான் மொழிபெயர்த்தான, அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு, இதை நான் தமிழில் மொழிபெயர்த்தேன். தொன்மையிலும் சரி, நிகழ்கால தன்மையிலும் சரி, சங்கத்தமிழ் கவிதைகளின் அமைதியான அதே நேரத்தில் வியக்கத்தக்க தெளிவிற்கும், அமைதிங்கிறது வந்து சங்க இலக்கியம் ஆர்ப்பாட்டமான கவிதை இல்ல, அதுல எந்த வித பெரிய முழக்கம்லாம் இருக்காது. ரொம்ப ஒரு சர்வசாதாரண ஒரு வெரி சிம்பிள் அண்ட் ஆரவாரமற்ற ஒரு இலக்கியம், அமைதியான ஆனால் அதே நேரத்தில் வியக்கத்தக்க தெளிவிற்கும் ஈடு இணை இந்திய இலக்கியத்தில் வேறொன்றும் இல்லை. ஏ கே ராமானுஜம் அவற்றின் விழுமியத்திலும் சங்க நிலைப்பாட்டிலும் ஸ்டான்ஸ், அவை செவ்வியல் இலக்கியமாக திகழ்கின்றன. சங்க கவிதைகளின் உணர்ச்சி பிரவாகம் அதன் எளிமையால் சமன் செய்யப்படுகிறது. அதுக்குள்ள ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பேஷன் இருக்குன்னா அது வந்து அதை எளிமை வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதன் வெள்ளந்தியான வெளிப்படை தன்மையை, அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் சிம்பிளிசிட்டியை வந்து அக்கவிதைகளின் ஊடாக துணிக்கும் முரண்களை, அந்த ஐரனிஸ் வந்து கட்டமைப்பின் நுணுக்கங்களை, அதன் விரிவான தெளிவும் சொற்சிக்கனத்தை அவற்றின் உள்ளீடான தாக்கமும் சமன் செய்கின்றன. இதை விட சங்க இலக்கியத்தை ரொம்ப நுணுக்கமா யாராவது பார்த்திருக்க முடியுமான்னு அந்த கடைசி வரி பாருங்க. There is a kind of a very very சொற்சிக்கனம் சொன்னா அனாவசியமா ஒரு வார்த்தை கூட ஒரு எழுத்து இருக்காது. ஆனா அந்த சொற்சிக்கனத்தை வந்து சொல் கம்மியா இருக்கு, ஆனா தாக்கம் அதிகமா இருக்கு. ஆக இதை எவ்வளவு அவர் கூர்மையா பார்த்திருக்காரு பாருங்க. இது ஏ கே ராமானுஜத்தினுடைய கணிப்பு. இப்ப சங்க இலக்கியத்துக்குன்னு ஒரு ஜியாகிரபி, எனி லிட்ரேச்சர், ஏன்னா சங்க இலக்கியமே ஒரு டோபோசென்ட்ரிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னுடைய அணுகுமுறையே அப்படித்தான் இருக்கு. சிந்துவெளி பற்றிய எனது திராவிட அடித்தளம் மற்ற புக்ல நான் வலியுறுத்துற ஒரு மிக முக்கியமான விஷயமே வந்து தி ஹோல் ட்ரிவிடியன் ஸ்பெக்ட்ரம் ஆர் தமிழ் ஸ்பெக்ட்ரம் அண்ட் இட்ஸ் அந்த நாகரிக உருவாக்கம் வந்து அதனுடைய சொல்லாக்கம் எல்லாமே அந்த கீழ் மேல் கிழக்கு மேற்கு இப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு புவியியலை அடிப்படையாக வைத்திருக்கிறது. மேல் கீழ் அந்த மேல் கீழ்ங்கிற புவியியல் அமைப்பு வந்து மலை சார்ந்த இடங்களில் தான் வரும். அதனாலதான் கமில்ஸ் வளபல் ரொம்ப அழகா சொல்லுவார் வந்து திராவிடர்கள் வந்து மலை மக்கள் அப்படிம்பார். எசன்சியலி தே ஆர் தி ஹில் பீப்புள், தெர் இஸ் அ ஹில் பிரைடு. அதனாலதான் தமிழ் கடவுள் வந்து ஒரு மலை கடவுள், தமிழ் கடவுள் வந்து ஒரு கடல் கடவுள் இல்ல, தமிழ் கடவுள் வந்து ஒரு வயக்காட்டு கடவுள் இல்ல, தமிழ் கடவுள் வந்து ஒரு மலை கடவுள். ஏன்னா அவனுடைய ரூட் அங்க இருக்கு. ஆக சங்ககால தமிழ் மொழி அரசியல் பரப்பின் எல்லைகளும் சங்க இலக்கிய பாடல்கள் வரும் நிலப்பரப்பின் எல்லைகளும் ஒரு சேர ஒன்றின் மீது ஒன்றென பொருந்துவன அல்ல. இப்ப நீங்க சங்க இலக்கியத்துக்குன்னு ஒரு ஜியாகிரபி இருக்கும், சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட பொலிட்டிக்கல் ஜியாகிரபி. அது என்ன எல்லாருக்கும் தெரியும், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் அப்படின்னு சங்க இலக்கியத்துக்கு. வடவேங்கடம் சொன்னா நம்ம உடனே பாலாஜி டெம்பிள் திருப்பதி கோயில நம்ம எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு சொல்லணும் அதை நம்ம பேசுவோம். வடவேங்கடம் தென்குமரி கன்னியாகுமரி ரெண்டு சைடு கடல், இப்படி நம்ம ஒரு பார்டர் வந்து இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாடு எப்படி ஒரு பார்டர் இருக்கோ அதுக்கு நடுவில் வந்து பல பேருடைய காலம் இருந்திருக்கு. சோழ மன்னர்கள் தெலுங்கு பகுதியில ரேநாட்டு சோழர்கள்லாம் ஆண்டிருக்காங்க, பல பேர் இங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கும்போது ஒரிசா வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்தது. ஆஃப்டர் தட் 1936 வந்து டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி கஞ்சாம் அண்ட் கோராபுட் வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் வாஸ் மெர்ஜ்ட் வித் ஒரிசா அண்ட் ஒரிசா வாஸ் கிரியேட்டட். ஆக தி பார்டர் இஸ் கெட்டிங் கீப் ஆன் சேஞ்சிங், இந்த எல்லை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா சங்க இலக்கியத்தில் ஒரு எல்லை நமக்கு கிடைக்குது, வடவேங்கடம் தென்குமரின். ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அரசியல் எல்லையும் சங்க இலக்கியத்துல வர்ற விஷயங்கள் அந்த உள்ளடக்கத்தில் வருகிற நிலப்பரப்பும் ஒரே கோட்டர்மினஸா, ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே போய் உட்கார்றதா அப்படின்னு கேட்டா இல்லை. அதான் அதான் உண்மை. சங்க இலக்கியத்தினுடைய சங்க இலக்கிய கால அரசியல் எல்லையும் சங்க இலக்கியம் பேசும் நிலப்பரப்பும் எக்ஸாக்ட்லி சேம் கிடையாது. இட்ஸ் நாட் கோட்டர்மினஸ் வித் ஈச் அதர். சங்க இலக்கியத்தின் நிலப்பரப்பு சங்க கால அரசியல் எல்லைகளை விட அகன்றது. சங்க இலக்கியங்கள் அக்கால நிகழ்வுகளின் நாட்குறிப்பு அல்ல. சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சங்க பீரியட்ல வந்து எல்லா புலவர்கள்லாம் ஒரு போயட் சாயந்தரம் உட்காந்துருந்தாங்க, சில ஈவினிங் ஒரு மீட்டிங் போடுவாங்க, அன்னன்னைக்கு காலையில போய் அந்த போயட்லாம் போய் பார்த்துட்டு வந்து அதிகமான பார்த்துட்டு வந்து அவர் இவர் யாராவது பாரி எல்லாம் பார்த்துட்டு வந்து ஈவினிங் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கவிதையா எழுதுவாங்க, அப்படி கிடையாது. சங்க இலக்கியம் வந்து ஒரு தொகுப்புகளின் காலம். இப்ப நம்ம மகாபாரத்தை பத்தி டிவியில சீரியல் எடுத்தோம்னா நம்ம மகாபாரத காலத்திலே வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ டிவி சீரியல் எடுக்கலையா, மகாபாரத்தை இலக்கியமா எழுதுறோம், அப்புறம் நாடகம் வந்தோம்னா நாடகமா நடிச்சோம், சினிமா வந்தோம்னா சினிமா எடுத்தோம், அப்ப சீரியல் வந்தோம், அப்புறம் கார்ட்டூன் பண்ணுவோம், அப்ப மேட்டர் வந்து வேற. ஆக சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற விஷயம் எல்லாம் அன்னைக்கு இருந்த ஒரு கான்டெம்பரரி டெய்லி ஈவெண்ட். அவர் ஒரு பத்திரிகை நிருபர் மாதிரி சங்க இலக்கிய புலவர் எல்லாம் வந்து ஈவினிங் வந்து மாலையில உட்காந்து கவிதை எழுதுனாங்கிறது கிடையாது. அந்த காலத்து சமகால வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பும் இருந்திருக்கும், ஆனால் அதற்கு முன்பட்ட பல்வேறு துன்பங்களினுடைய நினைவு கூறலும் வாய்மொழி மரபும் கவிதையாக்கப்பட்டிருக்கும், அதுதான் உண்மை. அப்படின்னு சொன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கணும், மீள் நினைவுகளின் ஆவண பதிப்பு. அதான் தமிழனுக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா உண்மையில் வந்து இப்ப வடமொழி வந்து எழுதா கிளவி அப்படிமா, இட்ஸ் நாட் ரிட்டன், எழுதாதது அதன் சிறப்பு. தமிழ் வந்து எழுதுவதை தனது சிறப்பா கிடைக்கும். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிக புள்ளியோடு ஏ தொல்காப்பிய சூத்திரம் மெய்யெழுத்து அப்படிங்கும் போது அந்த மெய் எழுத்தினுடைய இயல்புனா அது மேல ஒரு புள்ளி இருக்கும் டானா, இன்னைக்கு வரைக்கும் புள்ளி இருக்கா இல்லையா? அப்ப மெய்யின் இயற்கை புள்ளியொடியதல் சொல்லி தொல்காப்பிய காலத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப வரி வடிவம் எப்ப செட் ஆயிருப்பார், சிறப்பு லகரம் எப்ப செட் ஆயிருப்பார். ஆக தொடக்கத்தில் இருந்து இந்த வரி வடிவத்திற்கும் ஆவணப்படுத்துதலுக்கும் தமிழ் இலக்கியம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் எங்கேயோ ஒரு இடத்தில் தமிழ் மக்கள் ஏதோ எதை எதிர்த்து போராடி கொண்டு தொடர்ந்து தங்களை ஆவணப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். இப்ப நான் எதுக்கு நிறைய பேர்த்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் மக்களை பார்க்கும்போது பொதுவாக ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். உழைக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கைக்காக உழைக்கிறாங்க, பொருளுக்காக உழைக்கிறாங்க, ஆனா எங்கேயோ வந்து அவனுக்குள் ஒரு தூங்காத ஒரு மிருகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தொடர்ந்து அவனை இயக்கிக் கொண்டும் இருக்கிறது, துன்புறுத்தி கொண்டும் இருக்கிறது, அவனை இயக்கிக் கொண்டு இருக்கிறது. அதனால இங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன போராட்டம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லவும் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் அங்க போய் நிக்கிறான். ஏதோ ஒன்று இயக்குகிறது நம்மை பொதுவாக. அதனால் இந்த ஆவணப்படுத்துதல் கூட, சங்க இலக்கியத்தின் ஆவணப்படுத்துதல் கூட அப்படிப்பட்ட ஒரு முயற்சி. தொடர்ந்து இதை வந்து படியெடுத்து 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 காப்பாற்றி 2000 வருஷம் கொண்டு வந்து சேர்த்தவனும் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். அதை முதல் முதலில் அச்சில் ஏற்றி அழகு பார்த்தவனும் அப்படிப்பட்டவன் தான். இன்னைக்கு இணையத்தை கொண்டு போய் சேர்க்கிறவனும் அவனே தான். அதனால்தான் முதல்ல அந்த தோற்றம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தொடர்ச்சி முக்கியம் என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சங்க இலக்கியத்துக்காக பல பேர் பல தொண்டுகள் ஆற்றிருக்காங்க. உவே சுவாமிநாத ஐயருடைய தொண்டை மறக்கவே முடியாது. அயோத்திதாசர்ல இருந்து நிறைய பேர், சி வி தாமோதரம் இலங்கையில் இருந்தவங்க, நிறைய முதல் அச்சு கொண்டு வந்தவங்க நிறைய பண்ணிருக்காங்க. கழக பதிப்பே ரொம்ப பெரிய தொண்டு பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு இணையான தொண்டுகளை யாரெல்லாம் சங்க இலக்கியத்தை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தார்களோ, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்களோ அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த வைதேகி ஹெர்பர்ட் அப்படிங்கிறவங்க நான் இன்னும் நேரில் சந்திச்சதில்லை. ஒருவேளை நான் நேரில் சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஆங்கிலத்தில் மிக அருமையாக மொழிபெயர்த்து லேண்ட் சங்கம் தமிழ். காசு கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் நீ கையில எல்லாம் சங்க இலக்கியம் தூக்கிட்டுலாம் அலைய வேண்டியதில்லை. சங்க இலக்கியம் தமிழ் தெரியாதவனுக்கு சங்க இலக்கியத்தினுடைய நுணுக்கத்தை எளிமையான ஆங்கிலத்தில் கொண்டு சென்ற ஒரு அருமையான பணியை அவர் செய்திருக்கிறார். அமெரிக்காவில் இருக்காங்க வைதேகி ஹெர்பர்ட். இந்த மாதிரி எல்லா மொழிகளில் எப்படி திருக்குறளை வந்து எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க, மிக ஏராளமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதனால் திருக்குறளுடைய அருமையை உலகம் புரிந்து கொண்டது. மொழிபெயர்ப்பு இல்லாட்டினா நமக்கு பகவத்கீதையை புரிஞ்சிருக்க மாட்டோம். நிறைய இலக்கியங்கள் நமக்கு கை நம்முடைய பார்வைக்கு கூட வந்திருக்காது. வடமொழி இலக்கியங்கள், இப்ப வடமொழி இலக்கியம்லாம் நான் வடமொழி பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். பத்த சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு, மனு சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு, பகவத்கீதை என்ன சொல்லிருக்கு, நான் ஒன்னு தமிழ்ல படிப்பேன் இல்லைன்னு இங்கிலீஷ்ல படிப்பேன். ஆக ஆங்கிலத்தில் கொண்டு வந்து அவரும் பாராட்டக்கூடியவர்கள். இந்த சங்க இலக்கியங்களே இந்திய நிலப்பரப்புகளின் நீள அகலங்களை புலன் விசாரித்த முழு முதல் தொன்மை இலக்கியம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுங்க. இந்தியா முழுவதையும் தெரிந்த ஒரு இலக்கியம் எந்த இலக்கியம், அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அவ்வகையில் இதுவே இந்தியாவின் முதல் தேசிய இலக்கியம். இந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பு, இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கறது நிலப்பரப்பு என்பது உண்மை. ஏன்னா அது நம்ம முன் கண்முன்னாலே இருக்கு. அப்படின்னா இதனுடைய தேசிய இலக்கியமா, அதனுடைய இது நாடுதழுவிய இலக்கியமா ஒரு இலக்கியம் சொன்னா, அந்த இலக்கியத்திற்கு இந்த நாட்டினுடைய மூளை முடுக்குகளும் எல்லா பகுதிகளும் எல்லா திசைகளும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கறது ஒரு யார்ட்ஸ்டிக்னு சொன்னா, அப்படிங்கறது ஒரு அளவுகோல் அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய நாடு தழுவிய இலக்கியம் அது. வட இலக்கியங்களுக்கும் புலப்படாத வடக்கும், தெரியவே தெரியாத தெற்கும் தெளிந்த இலக்கியம் சங்க இலக்கியம். வடமொழி இலக்கியங்களுக்கு வந்து இன்னைக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து தெற்கு அவ்வளவு தெளிவா தெரியாது, இப்ப கூட தெரியாது. ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து மிக நுணுக்கமாக சங்க இலக்கியம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அது எப்படி பதிவு செய்தது, ஏன் பதிவு செய்தது, பதிவு செய்தவன் ஏன், எதற்கு செய்தான், எப்படி செய்தான் அப்படிங்கிற பார்க்கும் போதுதான் சங்க இலக்கியத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். இந்தியாவின் ஆக சிறந்த நகர்ப்புற இலக்கியம், அர்பன் லிட்ரேச்சர் பார் எக்ஸலன்ஸ். அர்பன் லிட்ரேச்சர் சொல்றோம் வச்சுங்க, இப்ப வந்து ஒரு ரூரல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற வடிவம் அப்படின்னா, நாட்டுப்புறம்னா ஒரு திம்மாங்கு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு, ஒரு தாலாட்டு பாட்டு, இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற இலக்கியம் இருக்கும். அப்புறம் விருத்த பாடல்கள், காவிய நடை அப்படின்றது. அப்போ ஒரு லிட்ரேச்சருடைய கண்டென்ட் வந்து அர்பனைஸ்டு லைஃப், ஏ காஸ்மோபாலிட்டன் லைஃப், ஒரு பெருநகர வாழ்க்கை, ஒரு பொதுநகர வாழ்க்கை, எல்லாரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு காஸ்மோபாலிட்டன் பேசக்கூடிய ஒரு அர்பன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒண்ணு இந்தியாவில் இருந்ததுன்னு சொன்னா, அதுல ஏன்சியன் லிட்ரேச்சர்லயே மோஸ்ட் அர்பனைஸ்டு லிட்ரேச்சர். Most urbanized. I think in every sense of the term I mean it. அது வந்து சங்க இலக்கியம். மதுரை காஞ்சி ஒரு சிட்டி, கீழடி பக்கத்தில் இருக்க நம்ம மதுரை, பட்டினப்பாளை பெருமாநாட்டு படையில் நகரம் பேசப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் வந்து பூம்புகார் போற்றுதும் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தை வாழ்த்தி துதித்து தனது கவிதையை தொடங்கிய ஒரே இலக்கியம். வேற எங்கேயாவது ஒரு டவுனை போற்றி பாட்டுறீங்களா, கடவுளை போட்டலாம், அவரை போட்டலாம், எல்லாத்தையும் போட்டலாம். சிலப்பதிகாரம் வந்து ஞாயிறையும் திங்களையும் காவிரியையும் போட்டுட்டு, மாமலை மலையை போட்டுட்டு வந்து பூம்புகார் நகரத்தை போட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம். நகரால் அடையாளப்படுத்தப்படும் மக்கள், இப்ப வந்து நகரால் அடையாளப்படுத்த மக்கள்ங்கிறது சிட்டி ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் உரியது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லண்டனை சேர்ந்தவங்க லண்டனர்ஸ் அப்படிமாங்க, பெர்லின் அப்படி சேர்ந்தவங்க பெர்லினர்ஸ், நியூயார்க் நகரத்தை சேர்ந்தவன் நியூயார்க்கர் அப்படிமா, ஐ லவ் என்ஒய் அப்படின்னு போட்டுமா, நியூயார்க்கர். அப்ப ஒரு நகரத்தால் டெல்லி ஐட்ஸ் அப்படிமாங்க, டெல்லி நகரத்தை சேர்ந்தவன். அப்ப ஒரு நகரத்தில் தன்னை அடையாளப்படுத்திக்கிற கூடிய இந்த பழக்கத்துக்கு பேர் வந்து டிமோனியம் பேர். அதுக்கு இந்த சொற்பொருள் ஆராய்ச்சியில வந்து இதுக்கு வந்து டிமோனியம் பேரு. ஒரு டெமோகிராபி இஸ் கெட்டிங் ஐடென்டிஃபைட், இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கான பெயராகிறது. சங்க இலக்கியம் வந்து கொற்கையோர், கொற்கையோர்னா கொற்கை நகரத்தில் வசிக்கும் மக்கள், வஞ்சியோர் அப்படின்னா வஞ்சி நகரத்தில் வசிக்கும் மக்கள், மதுரையோர். அப்ப ஒரு நகரமே ஒரு மக்களுக்கான அடையாளமாக இருக்கிறது வந்து ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டில தான் வர முடியும். அதெல்லாம் மேல சங்க இலக்கியத்தில் கிட்டத்தட்ட 52 இடங்களில் ஊமை, ஒரு பெண்ணினுடைய அழகை வர்ணிப்பதற்கு ஊமையாக சொல்லப்படுகிறது. ஒரு நகரத்தின் வனப்பு அல்லது ஊரின் வனப்பு, அவருடைய நெற்றி இந்த நகரத்தினுடைய வீதியை போல அழகாக இருந்தது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? கோபி நீங்க சொல்ல முடியுமா? கூட்டுப்புறம் மாதிரி அவ அழகா இருந்தாள், அதாவது பாண்டி பஜார் மாதிரி நல்லா நடந்து போன சொல்ல முடியாதுல. ஆனால் சங்க இலக்கியத்தில் அவன் நினைக்கிறான், இந்த நகரத்தினுடைய வனப்பை போல் அவள் முகம் எழிலாக இருந்தது, இந்த நகரத்தின் வீதியை போல் அவளது நெற்றி அகலமாக இருந்தது, இந்த நகரத்தை போல் அவள் அழகாக இருந்தாள், இந்த ஊரை போல் இவள் அழகாக இருந்தாள். இந்த திங்கிங்க வந்து ஒரு ரத்தத்தில் நாளத்தில் ஒரு நகர வாழ்க்கையினுடைய பண்பாடு ஊறி போயிருந்தால் தான் அப்படி ஒரு இலக்கியமே உருவாக முடியும். சாதாரணம் அப்படி சொல்ல முடியாது, இன்னைக்கு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு சொன்னா சிரிப்பாங்க. ஆக இரு நகர கோட்பாடு, தலைநகரம் துறைமுக நகரம், மதுரை அரசியல் தலைநகரம், கொற்கை ஒரு பொருளாதார தலைநகரம், ஒரு துறைமுக நகரம். அதே மாதிரி வஞ்சி அரசியல் தலைநகரம், தொண்டி அவருடைய துறைமுகம், உறையூர் அரசியல் தலைநகரம், பூம்புகார் அவருடைய துறைமுக நகரம். இந்த மாதிரியான இரு வகைப்பட்ட நகரங்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் இருப்பது என்பது கிட்டத்தட்ட அந்த மரபுக்கு ஈடு வேற எங்கேயுமே கிடையாது. இந்த பார்வையை ஒண்ணு சிந்துவெளி பண்பாட்டில் இருக்கும், அதை விட்டா சங்க இலக்கியத்தில் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும், வேற நடுவு வேற எங்கேயும் கிடையாது. வேற எந்த இலக்கியத்திலும் இந்த மாதிரியான பார்வை கிடையவே கிடையாது. இந்த இரு நகரம் அப்படிங்கிற டூ சிட்டிஸ் கான்செப்ட், ஒன்று எக்கனாமிக் சிட்டி, இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல். இப்ப சொல்றோம்ல பாம்பே வந்து கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறோம், எதனால சொல்றோம், இஸ் அன் எக்கனாமிக் கேபிட்டல்ங்கிறோம், டெல்லியை வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல்ங்கிறோம். அதே மாதிரிதான் மதுரை வந்து எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கேபிட்டல்னா குறுக்கை தான் வந்து எக்கனாமிக் துறைமுகமா இருந்தது. இந்த மாதிரியான அணுகுமுறை ஆக இதுதான் நகர்ப்புற இலக்கியம், இந்தியாவினுடைய முதல் நகர்ப்புற இலக்கியம். கடல் வணிக இலக்கியம், மேரிடைம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இது இல்லாம சிந்துவெளியை கட்டமைக்க முடியுமா? இப்ப சிந்துவெளியை கட்டமைப்பதற்கான அடையாளங்களில் நகரம் ஒன்று சொன்னா அடுத்து வந்து கடல் வணிகம். கடல் வணிகம் அவன் தான் சுமேரியால போய் வியாபாரம் பண்றான். 2100 வருஷத்துக்கு முன்னால இங்க இருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால முசிரி பேப்பிரைசேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. முசிரியை சேர்ந்த ஒரு வணிகன் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அரபு பகுதியை சேர்ந்தவனுடைய ஒரு வணிக ஒப்பந்தம் போடுறான். அதுல வந்து மாட்டு வண்டியில கூட்டு போறதுக்கு யாரு கூலி கொடுக்கறது, படகுல கப்பல்ல கொண்டு போறதுக்கு யாரு கூலி கொடுக்கறது, லோடை இறக்கி வைக்கிறதுக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு யாரு கூலி கொடுக்கறது, அது பின்னால ஒட்டகத்துல யாரு ஏத்தி கொண்டு போறது, ஒட்டகத்துல இருந்து திருப்பி கப்பலுக்கு மாத்துறதுக்கு யாரு, இடையில கப்பல் கவுந்து போனா என்ன பொறுப்பு, எவ்வளவு நாளைக்குள்ள பணத்தை திருப்பி தரணும், பணத்தை திருப்பி தராட்டினா எப்படி டீல் பண்றதுங்கிறது, இவ்வளவு விஷயத்தையும் ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னால முசிறியை தேர்ந்த ஒரு வணிகன் ஒரு கடல் வணிகத்துல எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு பண்பாட்டுக்குள்ள இருந்திருந்தா இதுக்கு ஈடு இணையான ஒரு இலக்கியம் இருக்குமா எங்கேயாவது? இது மாதிரியான மெட்டீரியல்ஸ், ரோம நாணய காசுகள், அரிக்காமேட்டில் கிடைத்த ரோமத்தினுடைய மதுபான குடுவைகள், வெளிநாடுகளில் கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் பிராமியோடு கூடிய மட்பாண்டை சில்லுகள், இது மாதிரி கடல் வணிகம் அப்படிங்கறது களம் தரும் செல்வம்னே சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல. யவனர் இருக்கை அப்படின்னா யூரோப்பியன் குவார்டர்ஸ், ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான், அவன்கிட்ட வந்து யூரோப்பியன் பாடி கார்ட்ஸ் இருக்கான், உடம்பின் உரைக்கும் உரையான ஆவின் படம்புகும் இலேச்சர் அப்படின்னு யவனர் இருக்கை. மதுரையை வர்ணிக்கும் போது பல வகையான ஆளுகள் இருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி, பட்டினப்பாளையில வந்து மொழிபெயர் தேயத்து புலம்பெயர் மாக்கள், ஒரு ஏரியா ஒரு லாங்குவேஜ் பேசுற ஏரியால இருந்து இன்னொரு லாங்குவேஜ் பேசுற ஏரியாவுக்கு வியாபாரம் பண்றதுதான் போயிருப்பான். மொழிபெயர் தேயத்து புலம்பெயர் மக்கள், மைக்ரேட் பீப்புள் கலந்து இனிது உரையும், அவங்க ஒருத்தன ஒருத்தர் சண்டை போட்டுக்கல. ஏன்னா சங்க இலக்கியம் வந்து நேசம் வளர்க்கும் இலக்கியம், துவேஷம் வளர்க்கும் இலக்கியம் அல்ல. சங்க இலக்கியம் வெறுப்பை வளர்க்கும் இலக்கியம் அல்ல, பொறுப்பை வளர்க்கும் இலக்கியம். இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. சங்க இலக்கியம் ஒரு வெறுப்பு இலக்கியம் அல்ல, பொறுப்பு இலக்கியம். அது யாரையும் சபிப்பதே இல்லை. சங்க இலக்கியத்தினுடைய அடிப்படை அறத்தை புரிந்து கொண்டவர்கள் தான் தமிழை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சங்க இலக்கியத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். மொழிபெயர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது, ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சிட்டு கிடையாது, ஒருத்தன் ஒருத்தன் குத்தி வெட்டிட்டு கிடையாது, ஒருத்தன் ஒருத்தன் திட்டிட்டு கிடையாது, அவர்கள் எல்லாம் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும். அதத்தான் இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் லைஃப், காஸ்மோபாலிட்டன் லைஃப், மல்டி கல்ச்சரலிசம், புளூரலிசம், பன்மியம், பல்வகையான கோட்பாடுகள் கலந்த, பண்புகள் கலந்த நாகரிகம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் யூரோப்பிய நாடுகளையும் பேசிட்டு இருக்கோம். இது என்ன பேசியிருக்கான், அதைத்தான் பேசியிருக்கான். பெண்ணுரிமை இலக்கியம், இந்தியாவினுடைய முதல் பெண்ணுரிமை இலக்கியம், தி ஃபெமினைன் லிட்ரேச்சர் அண்ட் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் லிட்ரேச்சர் நான் நினைக்கிறது வந்து சங்க இலக்கியம். பெண் கவிஞர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். அகத்தினை மரபின் வாழ்வியல், அவன் வந்து ஒரு பரிபாடல் பாடல்ல ரொம்ப அழகா சொல்லுவான், கூட்டு வம்புகளுக்கே சொல்லுவான், நீங்கெல்லாம் வந்து உங்களுடைய மொழியில் எழுதப்பட்ட மரபுகள் மறை எல்லாம் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய காதல் எங்களுடைய வாழ்க்கை மரபும் வித்தியாசமானது, எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை விரும்பி காதல் வயப்படுவது என்பது ஒரு மிகச்சிறந்த விஷயம் அறம், அதை நாங்கள் நேசிக்கிறோம், அதை விட இருவரும் உடல் இன்பம் கொண்பதை நாங்கள் அதைவிடவும் நேசிக்கிறோம், உங்களுக்கு எப்படி வசதின்னு கேட்கிறான் பரிபாடல். You understand the difference between your concept. அப்படின்னு தனியா அந்த அகத்தினை மரபு அப்படிங்கிறது. அப்ப அகத்தினை மரபுனா என்ன? ஒரு மனிதன், ஒரு ஆண் பெண் இருவரும் தங்களுக்கான வாழ்க்கையை தாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும், அந்த வாழ்க்கை கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடிய இலக்கியம் சங்க இலக்கியம். அதனாலதான் அதை சொல்றேன், that's an, there's a literature which gives the kind of equity, equality and also empowerment. ஆக முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான் முதல் காப்பியம். முதல் காப்பியத்தினுடைய ஹீரோயின் யாரு? ராஜா வீட்டு கண்டுபிட்டியா அல்லது இளவரசியா அல்லது அரசியா? அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ்ல சொல்வாரு, நீ வந்து ஒரு காப்பியம் எழுதும் போது ஆண்களை மட்டும்தான் நீ ஹீரோவா வச்சுக்கிற முடியும், ஆனா பெண்களை நீ ஹீரோயினா வச்சுனா உனக்கு எழுதுறதுக்கு விஷயம் கிடைக்காதுன்னு சொல்வார். தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியத்தினுடைய தலைவியே ஒரு பெண், அவள் ஒரு ராஜகுமாரி அல்ல, அவள் ஒரு வணிகனின் மகள், ஒரு வணிகனின் மனைவி. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்கிறார்கள், அந்த ஊரில் அவர்களுக்கு அநியாயம் நடக்கிறது, அவள் அரண்மனைக்கு சென்று மன்னனை கேள்வி கேட்கிறாள், அவன் இறந்து போகிறான், அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும். இந்த மாதிரியான ஒரு இலக்கியத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் முதல் இலக்கியமா தன்னுடைய மொழி மரபில் ஒரு பெண்ணை தலைவியாக வைத்து ஒரு எம்பவர்மெண்டா, இந்த மாதிரி இன்னைக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க 1000 பேர் பேசலாம், கண்ணகி செஞ்சதுல வந்து எங்களுடன் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கால மரபுகள் பெண்ணுரிமை மரபுகளை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பேசுறது ரொம்ப எளிது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை தலைவியாக கொண்டு ஒரு இலக்கியம் படைக்கிற துணிச்சலே, அந்த அப்ரோச்சே வந்து அந்த அணுகுமுறை தமிழுக்கு இருந்தது. அடுத்து இரண்டாவது மணிமேகலை கூட அது மாதிரிதான், அயல் அரசன் அறம் கூற்றானது. ஆக இது வந்து ஒரு பெண்ணுரிமை இலக்கியமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுல வந்து எங்கேயாவது ஒரு வரியை பிடிச்சிட்டு இதுல வந்து நீங்க வந்து மொத்தத்தை வந்து அதனுடைய மேல் அதனுடைய அடி ஆழமா இருக்கக்கூடிய அந்த பண்புகளை தான் நம்ம பார்க்கணும். அது கொடுக்கிற சுதந்திரம், அது கொடுக்கிற அகத்தினை மரபுகள், அது சொல்ற விஷயங்கள். அதுக்காக அதுல அதை இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கோம், அந்த இடத்துல உடனே இங்க இருக்கக்கூடிய சில விதிவிலக்குகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. சமயச்சார்பின்மை என்ற அடித்தளம், மனிதன் தோன்றும் போது மிக மிக தொன்மையான காலகட்டத்திலே ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு நம்பிக்கைகள் பிறந்து விடுகின்றன. அந்த நம்பிக்கையில் பிறக்கும் போதே மதம் பிறந்து விடுகிறது. அதுக்கு பேர் வந்து மதம், ரிலிஜியன் சொல்லமுன்னா கூட பிலீஃப் சிஸ்டம், ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு வந்துருது. ஆவிகளின் மீது நம்பிக்கை வந்துருது, இறந்தவர்கள் இறந்தவர்களை வணங்க ஆரம்பிக்கிறான். நீத்தார் பெருமை தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஆதி மனிதர்களுடைய தொல்குடிகளுடைய பழக்க வழக்கங்கள் நம்பிக்கையினுடைய ஊற்றுக்கண்ணா இருப்பது நீத்தார் பெருமை தான். இறந்து போனவர்களுக்கு மதம் தோன்றிய இடமே இறந்தவனுக்கு நட்டு வைத்த நடுகளில் தான் மதம் தோன்றியது. தமிழை பொறுத்தவரை ஒரு தலைவனா இருக்கான், ஒரு முக்கியமானவர் இருக்கான், இறந்து போன எல்லாரையுமே கூட பெருமிதம் செய்யறதில்ல. அவர் முக்கியமான ஒருத்தன், அந்த அந்த குடியை காத்தவன், அந்த குலத்தை காத்தவன், அவர்களுக்காக போரிட்டவன், அவர்களுக்காக போரிட்டு மறந்தவன் மறைந்தவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு நினைவை வச்சு அவன் புதைச்ச இடத்துல ஒரு கல்லை நட்டு வச்சாம்பாரு. அவன் புறநானூற்று ஒரு பாட்டுல சொல்வான், இதுதான் எங்களுடைய 4 வகையான உணவு, இதுதான் எங்களுடைய 4 வகையான குடி, இதுதான் எங்களுடைய 4 வகையான பூ, இதுதான் எங்களுடைய 4 வகையான எல்லாம் சொல்லிட்டு குடிகள் எல்லாம் சொல்லிட்டு எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்காக போரிட்டு மறந்த ஒருவனுக்கு நாங்கள் நடுகள் எழுப்புறமே, அதை தவிர நாங்கள் நெல் படையலிட்டு வணங்கும் வேறொரு கடவுள் இல்லை அப்படின்னு சங்க இலக்கியத்தில் தெளிவுபடுத்துறான். ஆக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இது இதிகாசம் இல்ல, புராண கதை இல்ல, தரவு களஞ்சியம், இட்ஸ் அ ட்ரெஷர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது தரவுகளால் நிரப்பப்பட்டிருக்கு. வரலாற்றுக்கும் உட்பட்ட இந்தியாவின் தமிழகத்தின் மீட்டுருவாக்கத்தின் தரவுகள் அடங்கிய இலக்கியம். நிறைய பேர் சங்க இலக்கியத்தை வந்து ஒரு சின்ன கவிதையா மட்டும் பாக்குறாங்க, ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள் இருக்குல்ல, அந்த தகவல்கள் வந்து தி ஹிஸ்டாரிசிட்டி அல்லது க்ளூஸ் அபவுட் ஹிஸ்டரி. அதுல வந்து வேணா இத்தனாவது ஆண்டு ஜனவரி மாசம் அல்லது தை மாசம் இத்தனாம் தேதி இவர் போர் போட்டாருன்னு வேணா அந்த குறிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனால் அது சொல்கிற விஷயம் எந்தவித நோக்கம் இல்லாமல் அவன் போற போட்டு சொல்கிற அந்த விஷயத்தினுடைய வரலாற்று தன்மையை நாம் மறுத்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம கல்வெட்டுகளை எல்லாம் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா கல்வெட்டு யாரு கல்வெட்டு ஏற்பாடு பண்ணுவான், கல்வெட்டை ஒருத்தன் கல்வெட்டுனாலும் கல்வெட்டை வெட்ட வச்சவன் இன்னொருத்தன் தானே வெட்ட வச்சிருப்பான். அப்ப கல்வெட்டை வெட்ட வச்சவன் எப்பயாவது தன்னை பத்தி ஏதாவது எழுத விட்டுருப்பானா? அப்ப கல்வெட்டதையின் வரலாற்றை கட்டமைப்பதுக்கு நம்ம தயாரா இருக்கும் போது இந்த மாதிரி நோக்கம் இல்லாத இலக்கியங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குளூசையும் எடுத்துக்கிற கூடாது. அப்படி பார்த்தா அதான் அழகா ரொம்ப ஒரு எல்எல் நகைச்சியோடு 23 புலிகேசி திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க, அவர் எப்படி வரலாறு முக்கியம் அமைச்சரேன்ட்டு வரலாறு கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி நீங்க தாராளமா கல்வெட்டுகள் அது 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 முக்கியமானவை, நான் எந்த விதத்திலும் மறுத்து சொல்லல, கல்வெட்டுகள் மிக முக்கியமானவை. ஆனால் சங்க இலக்கிய மாதிரியான நோக்கமற்ற இலக்கியங்கள் இருக்குல்ல, அது தேதி வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா செய்தி கிடைக்குது இல்ல, எப்படி எப்படி அதான் நீங்க மறுக்க முடியும்? அவன் எதுக்காக, அவன் எப்படிப்பட்ட புலவன் அவன், அந்த மாதிரி அவன் ஒருத்தன் ஒரு பிரிஞ்சு திறனார் ஒரு புலவன் போற பக்கம் ஒரு ஒரு அதுவும் ஆனப்பட்ட அதிகமா நெடுமானஞ்சியை பார்த்து அவர் வரும்போது வரவேற்ற விதம் சரியில்லைங்கிறக்காக வாணிக பரிசிலே நல்லன் அப்படின்னு போறார். நான் வந்து கமர்சியல் போயிட்டு கிடையாதுறாங்கிறார். எழுகு நம் செல்வம் அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு கவிஞர் வந்தவொன்னே அவன் கூப்பிட்டு வந்து இந்த மன்னர் வந்து இவரை ரிசீவ் பண்ணும் போது, இதே பிரிஞ்சு திறனார் ரிசீவ் பண்ணும் போது உன்னுடைய மனசு சிரிக்கலடாங்கிறான் ராஜா பார்த்து. என்னை வரவேற்ற போது உனது மனது சிரிக்கவில்லை, நீ கொடுத்ததும் வந்து என்னுடைய பெருமிதத்துக்கு தக்கபடி கொடுக்கவில்லை. நான் உலகம் பெரிதே, பெருநூறு பலரே, உலகம் ரொம்ப பெருசு, இதுல பேட்டர்ன் புலவர்களை காப்பாற்றுவதற்கும் புலவர்களை ஆதரிப்பதற்கும் நிறைய பேர் இருக்கான், நீ மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு புற புலவர்கள் வாழ்ந்த இடம். அப்ப அதுல வந்து ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவிட்டி இருக்குல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, சங்க இலக்கியத்தை தொகுத்த இடம் பாண்டியர் அப்படின்னு வச்சுக்கிறோம், முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அது பாண்டியரோடு தொடர்பட்டது. ஆனால் அதே சங்க இலக்கியம் பாண்டியருடைய தோல்வியும் சோழனுடைய வெற்றியும் சேரனுடைய வெற்றியும் பேசுதில்ல, பதிற்றுப்பத்து சேரனை பத்தி தானே, அது தொகுப்பட்ட அவைக்களம் பாண்டியன் அவைக்களம் தானே, அதான சொல்றோம் சங்க இலக்கியம்னு. அப்ப பாண்டியன் வெற்றியை மட்டும் அது பேசலையே. இன்னும் சொல்ல போனா எதுக்காக கடையெழு வள்ளல்கள் உள்ளு பாரி ஓரி காரி பேகன் இந்த மாதிரியானவங்க மட்டும் இருக்காங்க, அதுல யாருமே பெரிய அரசர்கள் யாருமே இல்லையே, பாண்டியன் கிடையாது சேரனும் கிடையாது சோழன் கிடையாது. இப்ப பாண்டியன் சொல்றதா, நான் தான் இவ்வளவு செலவழிச்சிருக்கேன், கட் அவுட்ல இது வச்சிருக்கேன், பணம்லாம் நிறைய கொடுத்துருக்கேன், ஃபண்டிங் பண்ணிருக்கேன் தமிழ் சங்கத்துக்கு, முதல் சங்கத்துக்கு, இடைச்சங்கம், 3 சங்கத்துக்கு வச்சிருக்கோம், அது கடையெழுவல்ல 8-9 எங்கால சேர்த்துக்க அப்படின்னு சொல்ல முடியாது, சேர்த்துக்க மாட்டான். கடையெழுவல்ல வந்து 7 பேருமே சாதாரண குடிநில மக்கள் தான், சாதாரண மலைநில தலைவர்கள் தான். அந்த 7 லிஸ்ட்ல 8வதா கூட ஒரு சேரன் சோழன் பாண்டியன் சேர்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து மரபு, அந்த அளவுக்கு முக்கியத்துவம். நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணி பரிந்துரை வாங்கிட்டு அதுல கடையெழு 8வது வள்ளலா சேர்ந்தெல்லாம் 9வது வள்ளலா சேர சேர முடியாது. இன்னைக்கு கூட நீங்க வள்ளலா இருந்தீங்கன்னா பாரி வள்ளல் சொல்லியோ வேணா சொல்லலாம், அவர் மாதிரின்னு தான் சொல்ல முடியுமே தவிர புதுசா நீங்க உருவாக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வார்ந்த ஒரு ஒரு முதுகெலும்பு இலக்கியம் சங்க இலக்கியம். ஆக அப்படிப்பட்ட இலக்கியத்தை நம்பாமல் நம்ம வேற எதெல்லாம் நம்புறதுக்கு ரெடியா இருக்கும்? அதனுடைய வரலாற்று தரவுகளை நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சங்க காலத்தை மெய்யென நிறுவம், இப்ப ஒரு ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கலாம், சங்க இலக்கியத்துல எவனோ கவிதை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சங்க இலக்கியத்துல எழுதியிருக்கப்பட்ட விஷயமே திருப்புறம்குன்றம் கல்வெட்டுல அதே பேர் வருது, பக்கத்துல மாங்குளத்திலையும் அழகன் குளத்திலையும் கீழடியிலையும் வர்ற பேர்கள் சங்க இலக்கிய பேர்கள், அந்துவன், சாத்தன், சேந்தன், ஆதல். சங்க இலக்கியத்தினுடைய சொல்லப்படுகிற வாழ்க்கைக்கான சான்றுகள் இப்பொழுது தொல்லியல் வடிவில் கிடைக்க ஆரம்பித்து விட்டன. ஆக சங்ககாலம் என்பது வரலாற்று பூர்வமாக நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த இந்த ரெண்டு நிலப்பரப்பை பார்க்கும் போதுதான் நான் கடந்த சில ஆண்டுகளாகவே நான் தொடர்ந்து தமிழகத்திலும் பல இடங்களிலும் பேசி வருகிறேன், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படிங்கிறதான் என்னுடைய வாதம். இந்த 31 ஆண்டுகளாக நான் செய்து வருகிற எல்லா ஆராய்ச்சியினுடைய நோக்கம் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. அது எப்படி இந்த இடைவெளி எப்பொழுது இட்டு நிரப்புகிறது இந்த இலக்கியம்? இது என்னுடைய 2010 செம்மொழி மாநாட்டில் நான் கோவை மாநாட்டில் அறிவித்த ஒரு ஆய்வு முடிவு. இப்போது சிந்துவெளி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, வடமேற்கு நிலப்பரப்பு, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உட்பட்ட இந்த பகுதியில், இந்திய பகுதிகளில் கொற்கை, வஞ்சி, சேரன், பாண்டியன், பூம்புகார், கண்ணகி உட்பட்ட நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை நாம் இங்கு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தாலும் அந்த பெயருடைய பெயர் வந்து அப்படியே மாறி இருக்கும். போர் அப்படின்னு ஒரு ஊர் பேர் சங்க இலக்கியத்துல வருதுன்னா அது போர் இன்னைக்கு ஒரு ஊரா இருக்காது, ஏன்னா சங்க இலக்கிய காலத்திலேயே போருங்கிறது இன்னொரு பொருள் வந்துருது. போருக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொன்னா போருங்கிற ஊருக்கு போயிட்டு வராருன்னு நினைக்க மாட்டான், சண்டைக்கு போயிட்டு வருவாருன்னு நினைப்பான். போருக்கு போயிட்டு வராருன்னு சொன்னா நீ யாராவது போருங்கிற ஊருக்கு, அப்ப போருங்கிறது ஒரு ஊர் சங்க இலக்கியத்துல, போருங்கிறது வந்து சிந்துவெளியில மட்டும்தான் ஊர், அதுக்கு பின்னால வந்து அந்த போருங்கிறத ஒரு ஊருன்னு சொல்றதுக்கே நம்ம போர் ஊர் ஆக்கணும், அப்ப போர் ஊர்னு வைக்கணும். அதுக்கு பின்னால ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அதை திருப்போர் ஊர் ஆக்கணும். அப்ப போரூர் திருப்போரூர் இதனுடைய என்டே தொடர்ச்சிக்கு, ஆனா ரெண்டே ரெண்டு இடத்த மட்டும்தான் அது வெறும் போர். அது சங்க இலக்கியத்திலையும் சிந்து வெளி பகுதியில் மட்டும்தான். இப்ப இந்த இது வந்து ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சாம்பிள் தான். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பெயர்களை, இந்த பெயர்கள் இல்லாமல், எந்த பெயர்கள் இல்லாமல் தமிழ் அடையாளங்களை மீட்டெடுக்க முடியாதோ, சங்க இலக்கிய அடையாளங்களை மீட்டெடுக்க முடியாதோ அந்த இடங்களை சிந்து வெளியில் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். அதுதான் 2010 நான் செம்மொழி மாநாட்டில் இதை நான் அறிவித்தேன். இப்ப இது வந்து நான் வந்து சில ஒரு சின்ன கேஸ் ஸ்டடிஸ் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். இந்த மிருகம் எல்லாருக்கும் தெரியும், இது பேர் யாக். இது தொடர்பாக நான் வந்து பல ரெடியும் சந்திச்சிருக்கேன், அந்த பகுதியில் பயணம் செய்திருக்கிறேன். இது வந்து நீண்டு முடிக்கொண்ட இமயமலை விலங்கு. இது வந்து உயர் பகுதியில் இமாலயாவில் வந்து மூணு வகையா இருக்கும் அனாட்டமில, ஹையர் ரீச்சஸ் ஆஃப் இமாலயான்னு சொல்லுவோம். அது வந்து இமயத்தினுடைய உயர் பகுதி. மிடில் ஹிமாலயாஸ் இருக்கும், அப்பர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ், அப்புறம் லோயர் ஹிமாலயாஸ், அப்புறம் சிவாலிக், அந்த சிவாலிக் பகுதிகள், அப்புறம் தராய் அப்படிங்கிற பகுதி, தரைப்பகுதி. இந்த யாக் வந்து 14,000 அடி கடல் மட்டத்துக்கு 14,000 அடிக்கு மேலதான் இருக்கும். அதுக்கு கீழே இறங்கி வந்துச்சுன்னா அதனுடைய முடியும் கொட்டி போயிடும், அதுவும் செத்து போயிடும். அதனாலதான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மா அண்ணாரு நாங்க அதை நம்ம கவரி மான் ஆக்கி சினிமாவும் எடுத்துட்டோம். அது அது முடி கொட்டினதுக்கு வந்து நம்ம வந்து அது மானம் உள்ளதுக்குன்னு நம்ம தொடர்பு படுத்தினவே தவிர, அது முடி கொட்டினா இறந்து போயிருங்கிறது அது கவரி மா. அந்த பகுதியை விட்டு கீழே இறங்கினா முடியும் கொட்டிடும், அது ஆளும் அதுவும் செத்து போயிடும். ஆக இது வந்து ஒரு கவரி மா. இந்த கவரிமா என்ன சாப்பிடும், என்ன செய்யும், அதனுடைய செயல்பாடு என்ன, என்ன புல்லு திங்கும், புல்லு தின்னுட்டு எந்த மரத்துக்கு கீழே தூங்கும் அப்படிங்கறத பதிவு செய்த ஒரே இலக்கியம் இந்தியாவில் சங்க இலக்கியம் மட்டுமே. நரந்தை நரும்புள் குலை பைஞ்சுனை பருகி அயல தகரம்ங்கிறது ஒரு மகரம் மரம். தகர தன்னிலர் பிணையோடு வதியும், அது ஜோடியோட போகுது. ஒரு ஆண் கவரியும் ஒரு பெண் கவரியும் போய் நரந்தைங்கிற ஒரு நரும்புள், ஒரு வாசனை நிறந்த ஒரு புல் இருக்கு. அந்த புல்லு வந்து அது சாப்பிடுது, அது தேடி தேடி சாப்பிடும். நிறைய புல் அந்த பகுதி ஃபுல்லா புல்வெளி தான், ஆனா அந்த நரந்தைங்கிற புல்ல மட்டும் தேடி தேடி சாப்பிடும். சாப்பிட்டுட்டு கூளை பைஞ்சுனியில தண்ணியை குடிச்சிட்டு தகரங்கிற மரத்துக்கு கீழே படுத்துட்டு அது வடதிசை, அதுவே வான்தோ இமயம். அது வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலையில் எங்க போய் வானத்தை இமயம் தொடுகிறதோ அந்த உச்சியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. கவிர்ததை சிலம்பில் துஞ்சும் கவரி பறந்து இலங்கும் அருவியோடும் நரந்தம் கனவும். அந்த நரந்தை சாப்பிடுச்சு பாத்தீங்களா, இங்க ஒரு ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம். அதை வந்து ஆரியரோடையும் தொடர்பு படுத்துது, அந்த இமயத்தை அந்த பகுதியும் தொடர்பு படுத்துது. இந்த கவரி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் சாப்பிட்டுட்டு தூங்குது, மறுநாளும் அதே புல்லு கிடைக்கிறது மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் கிடை இதே புல்லு சாப்பிடுற மாதிரி அது கனவுல வந்து இந்த புல்லு வருது. எப்படிப்பட்ட ஒரு கவரியினுடைய மனதிற்குள் போய் அது என்ன கனவு கண்டது என்கிறத ஒரு ஒரு சங்க இலக்கியம் சொல்ல முடியும்னா, இதே இலக்கியத்தை வேறு எப்படி கவர் பண்ணுது அப்படின்னா, காளிதாசருடையது யாக்கு வந்து வேதிக் இலக்கியங்கள் இல்லை, அது வடபகுதியில் இமயமலையத்தில் இருந்தா கூட வேத இலக்கியங்களில் இல்லை. அதுக்கு பின்னால வந்து ஒருத்தர் வந்து இந்த இது வந்து இந்த யாக்கு வந்து ரிக்வேதால இருக்கோ அப்படின்னு, தீவ் அப்படின்னு ஒரு மிருகத்தை சொல்லி ஏர் ஆர் அட்மாஸ்பியர் அப்படின்னு மக்டனால் கீத் வந்து அது வந்து ஏர் ஆர் அட்மாஸ்பியர் சொல்றாரு. இன்னொருத்தர் கவா அண்ட் புர்சிங்கா இம்மார்டல் ரேஸ் ஆஃப் சன் அண்ட் அன்டையரிங் கவுஸ் ஆட்டிடியூட் ஆஃப், இதை வந்து எப்படியாவது கவரின் ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக இந்த தீவ் அப்படின்னுடைய உயரம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பசுமாட்டு மேல 100,000 பசுமாட்டை ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார வச்சா நிக்க வச்சா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த மாதிரி உயரங்கிறது. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இது வந்து அவர் சொல்ற கவரிமாவை பற்றி சொல்ற டீடைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன புல்ல சாப்பிட்டுட்டு எந்த மரத்தை என்ன புல்ல சாப்பிட்டு எந்த மரத்தை கீழே படுத்து என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கோம் இந்த டீடைலிங்கும், இதெல்லாம் வந்து பின்னால வந்து இந்த சவரி வீசுறது, இந்த கவரி வீசுதல் அப்படிமாங்கல்ல, மன்னரை வச்சு ஒரு வீசி விடுவாங்கல்ல, அதான் கவரி. அதெல்லாம் அதுலதான் சவரி முடின்னு வந்தது. பெண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பின்னால இந்த ஒட்டு முடின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் பண்றாங்களே, அது வந்து சவரி முடின்னு பேர் வந்தது. இந்த கவரி அதுல இருந்து வந்தது. இது பின்னால வந்த இலக்கியங்கள்லாம் இந்த கவரி வந்து நினைவு கூறப்படுறதே. ஒரு காளிதாசர் கவரி சொல்றாருன்னா, அவர் சொல்றது வந்து இந்த கவரி வந்து பார்வதியினுடைய கூந்தலை பார்த்து கவரி ரொம்ப வெக்கப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு, என்ன நம்ம கூந்தலை விட அவங்களுக்கு அழகா இருக்கேன்னு. இந்த மாதிரியான இலக்கியங்கள் இருந்ததை தவிர இந்த மாதிரி ஒரு பிராக்மேட்டிக் கிராஸ் ரூட், வெளியில கிராஸ் ரூட்னா லிட்ரலி கிராஸ் ரூட், கிராஸ் ரூட்ங்கிற ஆங்கில சொல்லுக்கு ரொம்ப பொருத்தமா வந்து ஒரு கிராஸ் ரூட்ல போய் இந்த வாழ்க்கையை படித்து எழுதிய இலக்கியம் சங்க இலக்கியம். இந்தியாவும் சிங்கமும், சிங்கம் வந்து இந்தியாவில வந்து நர்மதை நதியினுடைய வடக்கு கரையை தாண்டி எப்போதும் தெற்கே வந்ததே இல்லை.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021 739 879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணி ஒன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
Yeah.